ಉತ್ತಾರಣೋ ದುಷ್ಕೃತಿ ಪುಣ್ಯೋ ದುಃಸ್ವಪ್ನನಾಶನ ವೀರ ರಕ್ಷಣ ಸಂತ ಜೀವನ ಪರ್ಯವಸ್ಥಿ. ಭಗವಾನುಡಿಯ ನಾಮಕಳ್ಳ ಭೀಷ್ಮಾಚಾರ್ಯರು ಸೊನ್ನದು ಧರ್ಮಪುತ್ರರ್ ಕೇಟ್ಟು ತೆರೆಂಜಂಡದ ನಾಮಕ್ಕಳ್ ஆனசாசனிக பர்வாவில் 149வது அத்தியாயமாக அமைஞ்சிருக்கு. அதில் புண்ணியஸ்ரவண கீர்த்தனகாங்கிற நாமாவை பார்த்தோம். பகவான் நாமாவை கேட்கணும்னா ஜென்மாந்திரத்தில் பாக்கியம் இருக்கணும். யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளால் தான் கேட்க முடியும். யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளால் தான் சொல்ல முடியும். கீர்த்தனமோ ஸ்ரவணமோ புண்ணியத்தினுடைய காரியம், ஜென்மாந்தரத்தினுடைய பாக்கியத்தினுடைய காரியம்னு சொன்னார். அதே மாதிரியே இந்த ஜென்மாவில் நாம் புண்ணியம் ஸ்ரவணம் பண்ணினாலோ அல்லது கீர்த்தனம் பண்ணினாலோ ஏதோ போன ஜென்மாவில் பண்ண புண்ணியம் ஆயிடுது சார், அது புண்ணியம் கேட்டோமோ இல்லையோ அப்படின்னு இல்லை, மறுபடியும் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகிறது அப்படிங்கிற விசேஷமான ஒரு அம்சம். எய்தம் சுணுயான் நித்யம் எஸ்டாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேகஜ மாணவஹா இஹ அமுத்ரஜ. இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் அவனுக்கு நல்லதான் நடக்கும், சகல க்ஷேமங்களும் நடக்கும் அப்படின்னு அவருடைய நாமக்களுடைய விசேஷம் சொன்னோம். அதற்கு பிறகு அடுத்த நாம உத்தாரணஹா. சம்சார சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்ல இருந்து நம்மளை கை தூக்கி விடுறான். அதனால சம்சாரசாகரா உத்தாரயதி, எல்லோரையும் கை தூக்கி விடுறார். ஏன், நம்மளே வர முடியாதோ? முடியாது. இந்த சம்சாரங்கிறது சேருமாது, அதுக்குள்ள மூழ்கி போயிட்டான். ஒரு காலை எடுக்கணும்னா இன்னொரு காலை அடுத்து வச்சாதான் எடுக்க முடியும். மறுபடியும் இந்த காலை எடுக்கணும்னா அந்த காலை அழுத்து வச்சாதான் எடுக்க முடியும். இப்படி சம்சாரத்துக்குள்ள மனுஷன் என்ன பண்ணணும்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்க. அப்படி இருக்க அவளை இந்த சேர்ல இல்லாத ஒரு வியக்தி அவரால் தான் தூக்க முடியும். சம்சார சம்பந்தமே இல்லாமல் மாயைக்கு அதீதமாக எல்லோரையும் எல்லோரிடத்தையும் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பகவான் அவர் தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பகவான் சொல்றார். என்னை யார் போற்றுகிறாளோ, என்னை யார் நினைக்கிறாளோ அவளை நான் கை கொடுத்து நானே சம்சாரத்தை சம்சார சமுத்திரத்தை கரையேற்றி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணார். வெறுமனு பகவானையே ஞானத்தினால உபனிஷத்து ஞானத்தினால அறிந்தவா அவளே முன்னுக்கு வர்றா. ஆனால் யாரால் அது முடியலையோ அவளுக்கு நான் கையை கொடுத்து அவளை சம்சார சமுத்திரத்தை தாண்டும்படி பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்தாரணா. உத்தாரணா சம்சாரத்திலிருந்து கீழே இருக்கிறவாள மேல தூக்கி கரையில வச்சு மறுபடியும் சம்சாரத்துல விழாம பாக்குற, அதுதான் ரொம்ப முக்கியம். மேல தூக்கி வச்சாலும் மறுபடியும் விழுந்துடலாமே, மறுபடியும் அந்த சம்சாரத்துல வைராக்கியம் வரும்படி பண்றார். சம்சாரத்துல வைராக்கியம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, நாம் எந்த நிலையில் இருக்கோமோ இது சரியானதல்லங்கிற அறிவு நமக்கு வரணும். அந்த அறிவு வந்தால் அப்புறம் நாமளே இதை விட்டு போயிடுவோம். எந்தெந்த பொருள்கள்லாம் வசதி என்று நாம் கருதுகிறோமோ, எதனால் நமக்கு இன்பம் வருகிறது என்று கருதுகிறோமோ, அவைகளில் இன்பம் வரா போல கொடுக்குறா போல இது மாதிரி இருக்கே தவிர வசதாக அவைகள் இன்பம் கொடுக்கல. அவைகளில் துன்பமும் இருக்கு, வசதினா துன்பம்தான் இருக்கு. இன்பம் இருக்கா போல காணறோம், காணல் நீர் மாதிரி. அதை பார்த்தோம் ஏன்னா ஜலம் இருக்கு, ஜலம் இருக்குன்னு நினச்சிட்டு ஓடுறான். கிட்ட போற மறுபடியும் ஜலம் எல்லாம் எட்டிடும். அதே போல் தானே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலும் சரி, அது அப்புறம் அதை பண்ணலாம் அது பண்ணலாம் சரி, எப்பவுமே பண்ண முடியாமல் எப்போ பண்ணுறதுக்கும் சிரமமாக தான் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான இந்த சம்சாரத்திலிருந்து அவளை மேல் நோக்கி அவளை மேல் தூக்கி விடுறார். ஆகையால் பகவானுக்கு உத்தாரயதி இது உத்தாரண. அதற்கு துஷ்கிருதிஹா, துஷ்கிருதின்னா பாபங்கள்னு அர்த்தம். நமக்கு தெரியல ஏதோ பாபங்களை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணப்படாத யாரும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட பண்றதில்ல. ஆஸ்திக்கால் எல்லோருக்கும் புண்ணியம் பண்ணணும், சுகமாக இருக்கணும், நல்லதாகவே இருக்கணுங்கிற எண்ணம் நிசர்கமாக இருக்கு எல்லோருக்கும். நான் பாபத்தை பண்ணணும், கஷ்டப்படணும்னு யாரும் நினைக்கல. இருந்த போதிலும் அவனால் பண்ணாமல் இருக்க முடியலை. ஏன்னா அவன் மனசில் ஆசை இருக்கு. அந்த ஆசையினால் ஏவப்பட்டு அந்த காரியத்தை பண்ணணும் எனக்கூடியதான தீர்மமான எண்ணத்துக்கு வந்து அவன் அந்தந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். இப்படி பாபங்களானது அவனுக்கு இஷ்டமில்லாதனையே சம்பாதித்து கொண்டிருக்கான். இந்த பாபங்கள்லாம் எப்படி போக்கடிக்கிறது? பாபம் பண்ணுறப்ப சரியாக இருக்கு. ந பாப பலமிச்சந்தி பாபம் குருவந்து யத்னதா. யாருக்கும் புண்ணியத்தில் ஆசை தான் இருக்கு, ஆனால் புண்ணியம் பண்ணணுங்கிறது தான் சிரமமாக இருக்கு. புண்ணிய பலம் நல்லா இஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் புண்ணியம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. நான் பாப பலம் இச்சந்தி, பாபத்தினுடைய பலமானது துக்கம், அதை வேண்டாம்னு தான் சொல்கிறேன். ஆனால் பாபத்தை எத்தனதாக பை எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏன் பண்ணாமல் இருக்க முடியல அவனால். ஆகையா அவனுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு வழி என்ன? அதான் பகவான் அவரை ஆராதனை பண்ணோமையானால் அவருடைய நம்ம பண்ணியிருந்தான பாபங்கள்ல அன்னைக்கே அழிஞ்சு போகிறது. அதான் சந்தியாவந்தனத்திலேயே எதன்ஹாத் துருதே பாபம் ததன்ஹாத் பிரதிமுச்சதே, எத் ராத்திரியாத் துருதே பாபம் தத்ரி யாத்திரையாத் பிரதிமுச்சதே அப்படின்னு சொல்லியிருக்கு. பகல்ல பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் சந்தியாவந்தனத்தில் போயிடுது. சாயங்காலத்துலேருந்து காலமே பண்ணுற பாபங்கள், காலமை வரைக்கும் பண்ணின பாபங்கள்லாம் காலமே இருக்கக்கூடியதான் சந்தியாவந்தனத்தில் போகிறது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பகவான் நாமா வந்துருக்கோம் சந்தியாவந்தனையும். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மதே புண்டரீ காட்சம் சபாக்கியாபியந்தர ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பகவான் நாமா என்ன பண்ணுறது? நம்மளுடைய பாபங்களை அன்னன்னைக்கு எரிக்கிறது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேர்? துஷ்கிருதிஹா. துஷ்கிருதிஹி பாப சங்கீதாஹா, பாபங்களோட பாபங்கள் என்ன பெயரோடு கூடியிருக்கிற செயல்கள் அவைகளே துஷ்கிருதிஹா. ஏ பாபகாரிணஹா தான் ஹந்தி இதுவா, ஒரு அர்த்தம் உங்களுடைய பாபங்களையெல்லாம் அழிக்கிறார்னு சொன்னார். இன்னொரு அர்த்தம், பகவானுடைய கட்டளை எது இருக்கோ அது கெடுக்கணுங்கிறதுக்காக பாபங்கள் பண்ணிட்டு இருக்கார் பார்த்தால அரக்கர்கள், அவளை கொல்றார். பல வேற வழி இல்லை. என்ன அவன் பகவான் பண்ணியிருந்தான் அந்த ஒரு கட்டுத்திட்டங்கள் இருக்கே அதை உடைக்கணும் அப்படின்னு பார்க்குறான். ஆகையால் அவளை கொன்று மறுபடியும் தர்மத்தை நிலநாக்கிறார். ஆகையால் பகவானுக்கு துஷ்கிருதிஹா உத்தாரணோ துஷ்கிருதிஹா. பகவானுக்கு என்ன பேர் அடுத்தது? புண்ணியஹா. பகவானுக்கு புண்ணியஹான்னு பேர். பகவான் போட்டுட்டு இருக்க மாலைக்கும் புண்ணியஹான்னு பேர். புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம். புண்ணியோபேதம் புண்ணியத்தோட கூடி இருக்கிறவர் என்ன அர்த்தம்? புண்ணியம்னா துளசின்னு அர்த்தம். துளசி மாதாவுக்கு புண்ணியான்னு ஒரு பேர். ஸோ புண்ணியோபேதம்னா துளசி மாதையை தரித்தவர்னு அர்த்தம். அவருக்கு துளசி மேல அவ்வளவு இஷ்டமா. துளசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருப்பார். அந்த துளசியானது ரொம்ப இஷ்டம்னா என்னன்னா ரொம்ப நல்லது பண்றது மனுஷாளுக்கு. மனுஷ ஜென்மாவில் எடுத்துட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த துளசியானது அவள் உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா விதமான சர்ம வியாதிகளை போக்கடிக்கிறது, கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான வியாதிகள்லாம் போக்கடிக்கிறது. ஆகையால் தான் துளசி மடத்த ஆற்றுல இருக்கணும், அதுக்கு பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சாயங்கால வேளையில் அது கூத்து விளக்கு ஏற்று வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ணுவார் ஸ்திரீகள். அந்த துளசியானது அந்த கொஞ்சம் ஒரு உஷ்ணத்தோடு இருக்கும் பொழுது நல்ல காற்ற விஷயமா அந்த காற்றுனால எல்லா எல்லா பாபங்களும் போகும், மனசில் இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள்லாம் ஓடி போயிடும். அப்படி அந்த துளசிக்கு ரொம்ப கௌரவம் சொல்லியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லை, செப்பு பாத்திரத்தில் தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் துளசியை விட்டு அந்த தீர்த்தமாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனப்பறம் அதை உள்ளே வாங்கிட்டோமே என இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் போகிறதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த புண்ணியகான்னு பேர் அதுக்கு. அந்த புண்ணியா துளசி அதுக்கு ரொம்ப இஷ்டமானவர். ஆகையால் அவருக்கு புண்ணியான்னு பேர். அதோடு மட்டுமல்ல ஸ்மரதாம் குர்வதாம் சர்வேஷாம் புண்ணியம் கருவதி. யார் அவரை நினைக்கிறாளோ அவருடைய நாமாக்களை சொல்கிறாளோ அவளுக்கு எல்லோருக்கும் புண்ணியத்தை உண்டு பண்ணுறார். பகவான் சொல்கிறார், நான் புண்ணியத்தை கொடுக்கலப்பா, நீ பண்ணினா ஆகையால் உனக்கு புண்ணியம் வந்தது. நீ என்னுடைய நாமாவை சொன்ன, என்னுடைய நினைத்தா, ஆகையால் உனக்கு புண்ணியம் வந்தது. ஸோ பகவானா யாருக்கோ ஒருத்தருக்கு வேண்டிய அளவுக்கு புண்ணியம் கொடுத்துட்டார், இன்னொருத்தருக்கு பாபம் கொடுத்துட்டாருங்கிற சம்பந்தம் இல்லை. யார் யார் பகவான் நாமாவை சொல்றாரோ, பகவானுடைய ஸ்மரணம் வச்சுருக்காரோ, அவ எல்லோருக்கும் புண்ணியம் தானா உண்டாகிறது. ஆகையால் ஸ்மரணாதி குருவதாம் சர்வேஷாம் புண்ணியம் கரோதி. அதுல வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. யார் நினைச்சாலோ, குமார் நினைச்சாலோ, ஸ்திரீ நினைச்சாலோ, குழந்தை நினைச்சாலோ, வயசானவன் நினைச்சாலோ, இக்கட்டு வேலை நினைச்சாலோ, இல்லை சாதாரணமாக சும்மாவன் நினைச்சாலோ, அது வேற. கஷ்டம் வந்து இப்போ நினைக்கிறது வேற, ஆர்த்தரகம் இல்லை சாதாரணமாக இருக்கும் பொழுது நினைச்சாலும் வேறு. எப்போ நினைச்சாலும் சரி, உங்களுக்கு புண்ணியம் உண்டு சார். என் பேர் என்னைக்கு சொன்னாலும் உங்களுக்கு புண்ணியம் உண்டு. வாயை விட்டு சொன்னால் புண்ணியம் உண்டு, மனசால் நினைச்சா புண்ணியம் உண்டு, இல்லை கேட்டாலும் புண்ணியம் உண்டு. ஆகையால் தான் அவருக்கு புண்ணியகான்னு பேர். ஸ்மரணாதி குர்வதாம் சர்வேஷாம் புண்ணியம் கரோதி இதி சர்வேஷாம் ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணையா வாச்சா புண்ணியமாகட்டே இதுவா புண்ணியா. அதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் அவர் மூச்சுக்காது வழியாக விட்டார் வெளியில். வேதங்கள் எல்லாம் அபௌருஷையும் ஒருத்தரால் எழுதப்பட்டதான கிரந்தம் இல்லை. அது நமக்கு எப்படி கிடைச்சது, தனக்குள்ள ஓங்கார வடிவமாக இருந்தவர் அந்த வகையில் தான். அதை அந்த ஓங்கார வடிவமாக இருக்கக்கூடியதான வேதங்களே வெளியில் விட்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை. முதல் முதல்ல பிரம்மதேவர் உண்டானார். அந்த பிரம்மதேவரை படைச்சார், அவருக்கு ஓங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த ஓங்கிற மந்திரத்தை அவர் பாட்டுக்கு ஜபிச்சுட்டே இருந்தார், தபஸ் பண்ணினார், சில வருஷங்கள் தபஸ் பண்ணினார். பிறகு அந்த ஓங்காரம் எனக்கூடியதான அந்த மந்திரத்திலிருந்து அவருக்கு வேதங்கள் தோணின. அத்தனை வேதங்கள் அவருக்கு தோணித்து, எது இந்த ஓங்காரத்துக்குள்ள அடங்கியிருந்தது. ஆகையால் ஓங்காரத்துக்குள்ள அடங்கியிருந்தது எப்போ அடங்கியிருந்தது, போன ஜென்மாவில் போன கல்பத்தில் அடக்கி வச்சிருந்தார், அதை மறுபடியும் வெளியில் கொண்டு வந்தார். ஆகையால் அந்த வேதங்கள்லாம் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது மறைகள். அந்த மறைகள் எல்லாம் என்ன பண்ணினார், மறைகள் வழியாக நமக்கு புண்ணியங்களை கொடுக்கிறார். மறைகளை படித்தா புண்ணியம், அதில் இருக்கக்கூடியதான கர்மாக்களை செய்தால் புண்ணியம். நமக்கு எப்படி தெரியும் எதை பண்ணினா புண்ணியம் எதை பண்ணினா பாவமும் தெரியாது, அவைகளை வேதங்கள் சொன்னா தானே தெரியும். ஆகையால் வேதங்களை நமக்கு கொடுத்து அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை சாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சில பேரை விட்டு எழுத சொன்னார். அதான் ஸ்மிருதி கிரந்தங்கள் பேர், வியாச ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படி மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதி, இப்படி ஸ்மிருதிகள்லாம் இருக்க பார்த்தீங்களா. இவைகள்லாம் என்னது, அநேக வேதங்களை படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு, அந்த புரிஞ்சுண்டுதான ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நமக்கு கோர்வையாக நீங்கள் எப்படி புரிஞ்சு எப்படி நீங்கள் உங்களுக்கு நல்ல சுலபமாக மனசில் ஆகுமோ அது மாதிரி தயார் பண்ணினா அதுக்கு ஸ்மிருதி கிரந்தங்கள்னு பேர். அதான் நம்ம தர்மசாஸ்திரம்னு சொல்லுவோம். நான் எப்படி வாழணும், என்ன பண்ணணும், எப்போ உபநயனம் பண்ணணும், உபநயனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யாருக்கு பண்ணணும், யார் பண்ணணும், இன்னதான் என்ன வயசில் பண்ணணும், உபயோகம் பண்ணின பிறகு அவன் எப்படி இருக்கணும், இந்த தர்மங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியும், அவைகள்லாம் வேதங்கள் வழியாக சொல்லணும். அந்த வேதங்களில் அங்காங்கு இருக்கக்கூடியதான விஷயங்களை நமக்கு புரிகிறா போல சுலபமாக நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான வழியாக எழுதி வச்சிருக்கார். ஆகையால் அது ஸ்மிருதிகள்னு பேர். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிகள் வழியாக ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணையா வாசா புண்ணியமாச்சே, எல்லோருக்கும் புண்ணியத்தை கொடுக்கிறார், புண்ணியத்தை சொல்கிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர், புண்ணியா உத்தாரணோ துஷ்ருதிஹ புண்ணியஹ. பிறகு துஸ்வப்ரநாசனஹ, துஸ்வப்னத்தை போக்கடிக்கிறவர். இந்த ஸ்வப்னம்ங்கிற பதம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியல. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வயசுல ஸ்வப்னம்ங்கிறது வருது, எப்போ ஒருப்போ வருது, நம்ம வேணும்னு இருந்தால் வராது, தூக்கமே வேணுங்கிறப்ப வரமாட்டேங்கிறது. ஸ்வப்னம் வரைக்கும் போறல, தூக்கம்னா என்னது, கண்ணை மொழிண்டா தூக்கம்னா ஒருத்தர், அது இல்லை, ஏதோ தூக்கம் வருது. தூங்கின பிறகு நம்ம நல்லா தூங்கணும்னு நினைச்சுன்னு தூங்கினா திடீர்னு ஒரு சொப்னம் வருது. அந்த சொப்னம் ஏன் வருது, வந்த சொப்னமும் திரும்பி கண்டினியூ ஆகலாம முடிச்சுட்ட பிறகு மறுபடியும் படுத்துற மாதிரி இன்னும் தினம் சொப்னம் வரட்டும் அப்படின்னா வருமா, வர. அப்ப அந்த சொப்னம் என்னமா வருது, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, எப்படி இந்த சொப்னம் வந்தது நமக்கு, நம்ம இஷ்டமாக இருந்தால் வரமாட்டேங்குது, வேண்டான்னா வருது, அது எந்த சொப்னம் வேணும் நான் நினைக்கிறோமோ அது வர மாட்டேங்குது, வேற ஏதோ புலி விரட்டுறா போல சொப்னம் வருது. அப்புறம் சொப்னம் வந்த பிறகு அந்த சொப்னத்தில் எந்த சொப்னம் வந்தால் நல்லது எந்த சொப்னம் வந்தால் கெடுதல், இல்லை பயமா இருக்கு ரொம்பவே இருக்கு, அது என்ன பார்த்து தெரியும். சொப்னத்துக்கே ஒரு சாஸ்திரம் உண்டு. முதல்ல சொப்னம்னா என்னது கவனிப்போம். மனுஷா முழிச்சுட்டு இருக்கிற நிலையில ஐம்புலன்கள்னால அறிவை அறிந்துட்டு இருக்கா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவை வழியாக அறிவு வந்துட்டு இருக்க. கண்ணு உருவத்தை தான் பார்க்கறது, கலர் தான் பார்க்கறது, காது சத்தத்தை தான் கேட்கறது, காது உருவத்தை பார்க்க மாட்டேங்குது, மூக்கு வாசனை தான் அறிக்கிறது அறியிறது, சுவை அறிய மாட்டேங்குது. சுவை அறியிடமையானால் அப்பொருளானது நாக்கு மேலே வைக்கணும், எட்டி இருந்தாலும் பரவாயில்லை வாசனை வந்து சேர மூக்கு மூக்குக்கு, ஆனால் சுவையானது நாக்கு மேலே வச்சாதான் அது தெரியுது என்ன சுவையா. இப்படி தோலால் அந்த டச் எப்படி இருக்கு என்ன எது அப்படின்னு தொடும் உணர்ச்சி நமக்கு. இந்த ஐம்புலன்கள்னால நமக்கு எல்லாவற்றையும் அறிவு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் வந்த அறிவை மனசானது என்ன பண்ணுறது, உன்னோட ஒன்று சேர்ந்து ஓஹோ இதானா நேற்று இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது. ஐலண்ட் ரவுண்டில் எக்ஸிபிஷன் இருக்கு, பீட்டா கோர்வா இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தார், ஓஹோ இதை பற்றி தான் சொன்னாளா அப்படின்னு. ஆகையால் காதால் கேட்டது கண்ணால் பார்க்கும் பொழுது ஓஹோ இதுதானா அது அப்படின்னு ஞானம் வருதோ இல்லையோ உங்களுக்கு. இப்படி இந்த ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுறது, அதோட இதை சேர்க்கறது பார்த்தீங்களா, எதை கேள்விப்பட்டேனோ அதையே நான் பார்க்கிறேன் அப்படின்னு கோஆர்டினேட் பண்ணதே இது மனசு. இப்படி காலமே நீங்கள் முழிச்சுட்டு இருக்கிற காலத்தில் புலன்கள் மனசு இவைகள்லாம் வேலை செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐந்து புலன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது வாக்கு கை கால் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று எல்லாம் வேலை செய்கிறது. இவைகள்லாம் வேலை செஞ்சுட்டு உலகத்தோடு நீங்கள் இருக்கக்கூடியதான நிலை இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு ஜாகிரத நிலை முழித்து கொண்டிருக்கிற நிலை அப்படின்ட்டு முழிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்க போகிறேன், தூங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் ஓய்வு பெறுகிறது, அவைகள்லாம் மனசுக்குள்ளே போயிடும், கண்ணை பார்க்க மாட்டேங்கிறது, பக்கத்துலேயே வந்து உங்களை வச்சுட்டே இருந்தாலும் காது கேட்கலை, புரட்ட விடுறாரு சார் நீங்கள் பேசிட்டே இருக்கு வைங்க அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அதே போல பக்கத்து நல்ல வாசனை வச்சாலும் ஒன்றும் தெரியலை. ஸோ இந்த புலன்கள் எல்லாம் மனசில் ஒடுங்கி போகிறது பார்த்தல அந்த நிலைக்கு, மனசும் ஒடுங்கி போனது அந்த நிலைக்கு தூக்கம்னு பேர். ஸோ தூக்கத்தில் மனசும் வேலை செய்யலை, அதனால தான் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஏதும் இல்லை வெக்கம் பயம் ஒன்றும் கிடையாது தூக்கத்தில். காலம் ஆபாடா நன்னா தூங்கினேன் சார், ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் தூங்கினேன் சார் அப்படிங்கிறான். ஆனால் இந்த தூங்குற சமயத்திலேயே புலன்கள்லாம் ஓய்வு பெறப்ப மனசு மட்டும் ஓய்வு பெறாமல் வெளியில் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த நிலைக்கு தான் சார் சொப்னம்னு பேர். அந்த மனசை என்ன பண்ணுறது, பழைய கணக்கை பார்க்கறது, நம்ம அப்படி இப்படி இருக்கணும்னு நினச்சேனே, இப்படி இருக்கணும்னு நினச்சேனே அப்படின்னு நினச்சேனே, அதையெல்லாம் பிளான் பண்ணி போடுறது. அப்போ நமக்கு அந்தந்த பொருளானது சொப்னத்தில் வருது. ஸோ சொப்னத்தில் எப்படி வருது, நீங்கள் ஜாகிரத் காலத்தில் அனுபவித்ததான வாசனைகள் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்க, புலன்கள் ஓய்வு பெற்ற சமயத்தில் மனசு மட்டும் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது ஓய்வு பெறாமல் இருக்கிற காலத்தில் அந்த இம்ப்ரெஷன்ஸை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. அதனால்தான் தூக்கத்தில் சொப்னத்தில் அவங்க வந்த பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்ததாக தான் இருக்கும், பார்க்காத புதுசாக ஒன்று வராது. என்னைக்காவது புதுசாக ஏதாவது பார்த்துருக்கேன் சொப்னத்தில், நான் பார்த்து சொல்கிறேன் சார். நான் சார் ஆறு மாதமாச்சு சொப்னமே வரலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் நினச்சா வராது சார், அது தானாக வரணும் அப்படி. அப்போ விவகாரம் என்ன, முன்னால் பார்த்ததான பொருள்கள் தான் சொப்னத்தில் வரும், அது இப்படி வருது. ஆனால் சொப்னம் ஏன் சார் வரணும் நமக்கு, அது ஒன்று இருக்கு. நீங்கள் ஜாகிரத் காலத்தில் என்ன பண்ணியிருக்கேன், கர்மாக்களை பண்ணியிருக்கேன். எப்படி சார் கர்மாக்களை பண்ணுறேன், உடம்புனால பண்ணுறேன், மனசுனால பண்ணுறேன், வாக்கினால பண்ணுறேன், அப்படி தானே. நம்ம எந்த கர்மா பண்ணினாலும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் மனசுனாலையும் பண்ணுறது. வாக்கினால யாரையோ வெய்யறதோ போட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், மனசெல்லாம் இவன் அழியட்டும், இல்லை நாசமாக போட்டோம், இல்லை சௌக்கியமாக இருக்கட்டும், ஏதோ நான் நினச்சிட்ருக்கேன். இதுவும் நல்லது கெட்டது ரெண்டும் நினைக்கிறேன். அதுபோல் சரீரத்தினால அடிக்கிறேன், கேள்றேன், இல்லை சில பேருக்கு தானம் பண்ணுறேன், பகவானுக்கு பூஜை பண்ணுறேன், இவைகள்லாம் சரீரத்தினால பண்ணக்கூடியதான காரியங்கள். கோவிலுக்கு போய் பகவானை சுற்றுறேன், காலால் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஜாகரத் காலத்தில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த மூன்று கருவிகள்னால பண்ணிட்டுருக்கேன். ஒன்று என்னது, ஸ்தூல சரீரத்தினால பண்ணுறேன், பூத உடல்னால, இன்னொன்று மனசினால, இல்லைன்னா வாசினால. இந்த மூணும் பண்ணுறது ஜாகிரத நிலையில். இந்த ஜாகிரத நிலையில் வெறும்னா மனசுலேயே ஏதோ அவள் அத்தவசியமாக இருக்கட்டும், இவ அத்தவசியமாக இருக்கணும், இவ அப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லதே நினச்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சரீரத்தினால பண்ணலை, கண்ணை மூண்டின் புலகளினால ஒன்றும் பண்ணலை, மனசினால் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். மனசினால் பண்ணினதான கர்மாவுக்கு பலன் எப்படி இருக்கணும், மனசு தானே அனுபவிக்கணும். கர்மாவை மனசினால் மட்டும் பண்ணியிருக்கேன், கர்ம பலனானது மனசினால் தான் நீங்கள் அனுபவிக்கணும். மனசினால் எப்போ சார் அனுபவிக்க முடியும், பொழிச்சுட்டு இருக்கிறக்காக தான் அனுபவிக்க முடியுமா? பொழிச்சுட்டு காரணத்தில் எது பார்த்தாலும் கை காலம் ஆடுறத, அங்கே ஏதாவது ஒன்று இருந்தால் இப்போ எடுத்துக்கணும்னு ஓடுறதே கையே. அப்போ என்ன பண்ணணும்னு சொப்னத்தில் கொடுக்கணும். ஸோ சொப்னம் எப்படி வந்தது, மனசினால் செய்யப்பட்டதான கர்மாக்களுடைய பலமாக உங்களுக்கு சொப்னம் வந்தது. அதனால்தான் சொப்னமானது வேற. ஏன்னா மனசினால் பண்ணுறது, மனசு பண்ணுறதுக்கு முன்னால் கை காலால் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், மனசினால் மட்டும் ஏதாவது கர்மங்கள் பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறா பண்ணணும்னு கண்ணை மூடுறாங்க சார், அதுக்குள்ள பலி செல்றது எங்கேன்னு பார்க்கணும். அதுக்குள்ள நல்ல வாசம் வந்து பக்கத்தாத்துல இருந்து, என்ன பண்ணுறாளோ என்னமோ, யாரும் மனசு ஓடினா போயிட்டு இருக்கே, அதுக்குள்ள எழுந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூட்டு உட்கார்ற ப்ராக்டிஸ் எத்தனை பேர் திருத்து பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நகிகஷ்டி ஜாது திஷ்டத்திய காரணம் மாக்கிறது, ஒரு காரியமும் மண்ணாவும் 10 நிமிஷம் உட்கார, ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல மனுஷனால. ஆகையால் மனசினால பண்ணக்கூடியதான செயல்கள் ரொம்ப ரேர், அதனால சொப்னங்கள் ரொம்ப ரேர். அந்த சொப்னம் வர்றது, இப்ப சொப்னம் எப்படி வர்றதுன்னு சொன்னேன், சொப்னானது எதனால வர்றதுங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டாச்சு. இப்ப சொப்னத்தில் வரக்கூடியதான பொருள் நிஜமா பொய்யா? நிஜமா இருந்தது சார், நிஜமா எப்படி இருக்க முடியும்? நீங்க சரீரத்தை விட்டு வெளியில போய் சொப்னத்தை பார்த்தீங்களா, சரீரத்துக்குள்ளேயே சொப்னத்தை பார்த்தீங்களா? ஹிமாலயத்துக்கு போய் பார்த்தேன் சார், இங்க இருந்து ஹிமாலயத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிளேன்ல போனாலும் உங்களுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். விவகாரம் என்னடா, 10 மணிக்கு படுத்தேன்னா 10:30 ஹிமாலயத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டோம், எப்படி சார் உங்களால பார்க்க முடியும்? வெளியில போய் பார்க்கறதுன்னு இல்லை சார், வெளியில போல சார், நம்ம சரீரத்துக்குள்ளேயே பார்க்கறேன்னா 6வது மாடியில் உட்காந்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான், யானையே சொப்னத்தில் பார்த்தான், யானை எப்படி சார் வந்தது, சரீரத்துக்குள்ள எப்படி வந்தது? நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். இவைகள்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம பார்த்ததான பொருள்கள் ஒன்றும் இல்லை, இல்லாத பொருளை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சொப்னத்தில் பார்க்கப்பட்டதான பொருள்கள் இல்லாது, அதனால தான் முழிச்சுட்டதுமே சொப்னத்தில் பார்த்த பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை, அறிவு தான் இருக்கு, நான் இதை சொப்னத்தில் பார்த்தேன்னு அறிவு. ஸோ சொப்னத்தில் பார்க்கப்பட்டதான பொருள்கள் போய் சொப்னமானது கர்மாக்களுடைய மானசிக கர்மாவனுடைய பலமாக வந்திருக்கு. சொப்னமானது ஜாகிரத்தில் நம்ம பார்த்ததான அனுபவஜன்யமான சம்ஸ்காரம் மனசில் இருக்கிறதுனால அமரபடியும் அதுவும் அப்படியே வந்திருக்கு. இதை வச்சு பார்த்து சொப்னம் மனுஷனுக்கு தான் வருமா சார்? அந்த நிர்பந்தம் இல்லை, சொப்னம் எல்லோருக்கும் வரும், பிராணிகளுக்கு கூட வரும், குருடனுக்கு கூட சொப்னம் வரும். அது எப்படி சார் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுவார்? குருடன் யானையே பார்த்தது இல்லையே, இது யானைன்னு சொல்றாரே சார், அதோட மட்டும் இல்லை யானை கருப்பா இருக்குன்னு வேற சொல்றாரே சார், அவர் தான் பிறவிலிருந்தே குருடனேன்னார். இந்த ஜென்மாவில் யானையை பார்க்கறதுக்க மாட்டலாம், போன ஜென்மாவில் பார்த்துருக்கலாம், ஏன்னா பாரதத்தில் திருதராஷ்டிரனுக்கு சொப்னம் வந்ததுன்னு சொல்லியிருக்கார். அவர் தான் இந்த ஜென்மாவில் பார்க்கலையே, கருப்பு வெளுப்பு என்ன, எல்லாம் கருப்பு தானே, கண்ணை மூடினா எல்லாம் கருப்பு தான், கண் இல்லாதவளுக்கு எல்லாம் கருப்பு தான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு, கருப்பான யானை மேலே வெள்ள வேட்டியை கட்டிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார் சார் அப்படின்னு சங்கம் இருக்க சொல்றார். அவர் எனக்கு தெரியல, இதனுடைய பதில் திருத்த விதிரனை பார்த்து சொல்றேங்கிறார் விவகாரம் முழுக்க. இப்ப சொப்னமானது எல்லோருக்கும் வரலாம், உமான்களோ ஸ்திரீகளோ சின்ன குழந்தைகளோ வயசானவாளோ குழந்தை அப்பதான் பிறந்த ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் குழந்தை, அந்த குழந்தை சிரிக்கிறது. அப்ப என்ன சொல்ற பக்கத்துல இருக்கிறவ, குழந்தை சொப்பனத்துல அவங்க அம்மாவை பார்த்ததும் நாலு நாள் தான் இருக்கு, அந்த அம்மாவை பார்த்தா சிரிக்கணும்னு எப்படி தோணிச்சு அது தெரியல. ஏன்னா அந்த குழந்தைய கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, பேசி வந்த பிறகு கேட்டா மறந்து போயிடுது. அதனால ஒண்ணும் புரிமையா இருக்கு வார பொழுது. ஆனா சொல்லிக்கிறா இப்படி அவங்க அம்மாவை பார்த்தா சிரிச்சதான் இருக்கட்டும். ஆனா இது வரைக்கும் சொப்னத்தை பத்தி தெரிஞ்சிடணும். இந்த சொப்னத்துல நம்ம பார்க்கக்கூடியதான பொருள் இருக்க, அந்த பொருளை வந்து நமக்கு வாழ்க்கையில உபயோகப்படுமா? இந்த சொப்ன சாஸ்திரம்னு ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கோவிலுக்கு போய் ஏதோ பிரதட்சிணம் பண்றது, 40 நாள் பிரதட்சிணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச தூரம் ஆச்சு, ஒரு மந்திர ஜபம் பண்ணியிருக்கேன், ஒரு 10,000 மணியேழு, 1,00,000 மணியேழு, திடீர்னு ஒரு நாளைக்கு சொப்னம், ஒரு சுமங்கலி வந்து புட்பம் பலம் கொண்டு வந்து உங்க அது சுவாமி கிட்ட வச்சு விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப என்ன சின்ன தம் வித்யா சுக்ரம அமிர்தமிதே, இது போல சொப்னம் வந்ததேயானால் ஒரு பெண்ணு வந்து ஒரு சுமங்கலி வந்து புட்பம் பலம் அங்கே வச்சுட்டு போறதாவோ இல்ல வந்து உங்களை உங்களோட பேசிட்டு போறதா போலயோ இருந்ததையானால் நீங்க எந்த செயல் எடுத்துருக்கீங்களோ அந்த செயல் நடந்தது நல்லது அப்படின்னு காண்பிக்கணும். இன்னொரு சமயத்தில் அப்படின்னு ஒருத்தருக்கு சொப்னம் வந்தார் சார், கருங்கரையன் ஒருத்தர் சித்தி பல்லோட வந்திருக்கார், கிருஷ்ணம் கிருஷ்ணதந்தம் பசியதி சயேனம் ஹந்தி, அவனே இவனை கூப்பிடுவாங்கிறான். சொப்ன சாஸ்திரம் எதிர்வேதத்துல எந்தெந்த சொப்னம் பார்த்தா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி நமக்கு சொப்னம் வருமையானால் இந்த சொப்னம் அதை இன்டர்பிரேட் பண்றது கஷ்டம். சொப்ன சாஸ்திரமே நிறைய இருக்கு, இந்தந்த சொப்னம் இப்படி, யானையை பார்த்தா நல்லது, குரம்பு பார்த்தா கெடுதல், ராமாயணத்துல சீதை அப்படி இனிமேல பிரயோஜனம் இல்லை தூக்கு போட்டுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா, தூக்கு போட்டுறது காயதார கொடுப்பாங்க கிடையாது, அதனால தன்னுடைய ஜடையினாலேயே தூக்க போடணும்னு நினைச்சேன்னு பிளான் பண்ணி அந்த ஜடையை தூக்கி மேலே காட்டணும்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே வெள்ளை வேஷ்டி கட்டுன்னு ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்கான், வேஷ்டி தர்ஜுனபத்ரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம், வெள்ளை வேஷ்டி கட்டின்னு அங்கே குரங்கு உட்காந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டம் நடுங்கிவிட்டான், நமக்கு வாழ்க்கையில இதுக்கு மேலே துன்பம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சக்கரவர்த்தி திருமகனை கல்யாணம் பண்ணிட்டேன், சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியதான ஜனகருக்கு பெண்ணா பிறந்தேன், எல்லாமும் பண்ணியாச்சு, அழகா வாழ்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணிட்டு 12 வருஷம் ஒரு கவலையும் இல்லாம வாழ்ந்தாச்சு. அப்படி காட்டுக்கு வந்தோம், காட்டுக்கு வந்தவரை எப்படி அப்போ வேற யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு மகாவீரனான ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன், இருந்த போதில நமக்கு என்ன ஆச்சு, இங்க கொண்டு வந்து வச்சுட்டானே இந்த ராவணன், ராமன் இருக்காரா போனாரா, விஷயம் தெரியுமா தெரியாதா, நம்மளை தேடிட்டு இருக்காரா இல்ல விட்டுவிட்டு இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணிருக்காரா, ஒண்ணும் தெரியாத நிலையில இருக்க நம்மளையே இங்க காலமுறை இந்த ஸ்திரீகள்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா ராட்சசிகள்லாம், அதனால இது மேல பிரயோஜனம் இல்ல, பிராணன் விடணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்த பிறகு இப்ப மறுபடியும் இந்த பறந்து பார்த்தாலே இது இது ஜாக்கிரதா இல்ல சொப்னமா, முழித்த நிலையா இல்ல தூங்குற நிலையா சொப்ன நிலையா தெரியல. அப்புறம் சொல்றா புலன்கள் எல்லாம் ஒடுங்கி மனசு ஒடுங்கி மறுபடியும் மனசு மட்டும் தனியா வந்தா அப்புறம் சொப்னம், புலன்கள் முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல யாருக்கும் சொப்னம் வராது, அது இங்கிலீஷ்ல டே ட்ரீம் தான், மனக்கோட்டை கட்டுறாங்க நம்ம அதெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறதுல அது சொப்னம் இல்லை, நிஜமாகவே சொப்னம் என்ன மனசு வந்து உள்ள போய் அது ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும், அந்த புலன்கள்லாம் இன்னும் வராம இருக்கணும். இப்படி இருக்கிற காலத்துல எனக்கு ஏது சொப்னம், தூக்கம் வந்தா தானே சொப்னம் வரும், ஏன் தூக்கம் இல்லை, ஆனா சொப்னமா இருந்தா ரொம்ப பயம், ஏன்னா சொப்னே வானதே, சொப்னத்துல குரங்க பார்த்தா கெடுதல்னு சொல்றாள், சத்தியத்துமே ஜனகாந்தி, எங்க அப்பாவுக்கு சொத்து நல்லது வரட்டும், அம்மாவுக்கு நல்லது வரட்டும், என் ராமனுக்கு நல்லது வரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அதனால குரங்கு சொப்னத்தில் வந்தா கெடுதல், ஆனா ராம உபாச காலக்கு குரங்கு வந்தா நல்லது, அனுமதி பாச காலக்கும் ராம உபாச காலக்கும் குரங்கு வந்தா நல்லது. ஏன் சொல்ல வந்தேன்னா ஸ்வப்னத்துல எது வந்தால் நல்லது எது வந்தால் கெடுதல் அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி சில ஸ்வப்னங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு துஸ்வப்னம்னு பேர். புலி விரட்டுறா போலையும் மற்ற பதார்த்தங்கள் ஏதோ உங்களை விரட்டுறா போலையும், யாராவது உங்களை அடிச்சு துரத்துறா போலையும், இப்படி எல்லாம் ஸ்வப்னங்கள் வந்தால் கெடுதல் அப்படின்னு சொல்றா. எண்ணெய் தேய்ச்சிக்கிறா போலையும் அதெல்லாம் சொன்னேன்னா அது வந்துருந்தா கட்டம் பயப்படுவேன் வேண்டாம். ஆனா ஒண்ணும் ஆகாது. என்ன துஸ்வப்னம் பகவான், இது போல கெட்ட ஸ்வப்னம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதனோட தெரியுமோ இல்லையா? கெட்ட ஸ்வப்னம் வந்ததுமே எழுந்துட்டு காலம் வேண்டு பகவானை தியானம் வேண்டு ஒரு ரெண்டு நிமிஷம், மறுபடியும் படுத்துட்டேன்னா அந்த எஃபெக்ட் வராது. அப்படியே படுத்துட்டேன்னா அது என்ன அது வருது. இந்த ஸ்வப்னமானது ஆக்சுவலா நமக்கு என்ன சார் பண்றது? ஸ்வப்னமானது இகலோக பரலோக யோகோ சந்தியம் ஸ்தானம் திருத்தீயம் ஸ்வப்னம் அப்படிங்கிறது பிரகதாரண்யத்துல. பிரகதாரண்யத்துல ஸ்வப்னஸ்தானம், ஸ்வப்னம் என்னது மூன்றாவது நிலை அப்படிங்கிறது. அப்படின்னா வயசான பிறகு வரக்கூடியதான ஸ்வப்னங்கள் இருப்பாருங்க. அந்த ஸ்வப்னம் என்ன சொல்றதா, அடுத்த பிரிவு உங்களுக்கு இன்னது என்று காண்பிக்கிறதா. அதே போலயே சின்ன வயசுல வரக்கூடியது, அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான அவளுக்கு வரக்கூடியதான சொப்னங்கள் போன ஜென்மா நமக்கு என்னதுங்கிறது காமிக்கிறது. சோ இஹலோக பரலோக யோகோ சந்தியம் ஸ்தானம் திருத்தீயம் ஸ்வப்னம் அப்படிங்க. ஆகையால் ரொம்ப வயசான பிறகு வயசானவளுக்கு வரக்கூடியதான சொப்னம் என்ன சொல்றது, நாம இந்த பிறவையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இதனுடைய பலம் என்னதுன்னு நமக்கு காமிக்கிறது. ஆகையா சொப்னம் வந்து அப்படியே லேசா விட்டுறக்கூடாது, அதுக்காக நம்ம குடிச்சுக்கணும்னு பார்த்தா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நிறைய சொப்னங்கள் பார்க்குறோம், ஏதோ சொப்னம் வந்ததுன்னு ரைட்டு இருக்க, காலம் பார்த்தா ஏதோ சொப்னம் வந்தது அப்படி போனேன், அப்புறம் என்னாச்சு தெரியல சார் எனக்கு சொல்லுவானே எனக்கு கரெக்டாக இருந்தானே பரவாயில்ல, விவகாரம் என்னென்ன ஏதோ சொப்னம் வந்ததுன்னு கரெக்டாக சொல்ல முடியாமலேயே போகுது. வேகா இருக்க சில சொப்னங்கள்லாம் அது எங்கே ஆரம்பிச்சு ஒரு லாஜிக்கும் கிடையாது சொப்னத்தில், ஏதோ அப்படி வருது. ஆனா இந்த சொப்னங்கள்லாம் என்னத்த பண்றது மனுஷனுக்கு சூச்சகமா இருக்கு. சூச்சகத்தை ஆச்ச தேகி சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்க, இந்த சொப்னங்கள்லாம் என்ன பண்றது, சூச்சனம் பண்றது மனுஷனுக்கு என்னென்ன வரப்போறது என்கிறது சூச்சனம் பண்றது. நமக்கு பிராரப்த கர்மாவனால இந்த வாழ்க்கை வந்திருக்கு, இந்த பிராரப்த கர்மாவனுடைய பலமாக சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆனா பகவான் என்ன பண்றாரு தெரியுமா, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். நல்லதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், கெடுதலுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இது போல கெடுதல் வரப்போறதுன்னு அதுக்கு ஒரு ஸ்வப்னத்தை கொடுக்குறேன். இந்த ஸ்வப்னத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓஹோ இது கெட்டுதல் வரப்போறது அப்படின்னு நினைச்சு நீங்க நல்லதா ஆக்கி கொள்ளலாம். இந்த ஜாதகம் எல்லாம் பாக்குற பாருங்க, ஜாதகத்தில் இருக்கிற ஒன்றும் மாற்ற முடியாது, எப்படி இருக்கோ அப்படிதான். அதை காமிச்சுதான் ஒன்றும் படிக்கலாம், ஓஹோ இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நமக்கு வரக்கூடது மேலே கஷ்டம் வரப்போறதுன்னு அதுக்கு தகுந்தா போல முன்னாலேயே தீர்மானமாக இருக்கலாமோ இல்லையோ, ப்ரிப்பேர்டாக இருக்கலாமோ இல்லையோ, இதுதான் விவகாரம். அதே மாதிரியே ஸ்வப்னமானது நமக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது கெடுதல் வர்றது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே காமிக்கிறது. அந்த முன்கூட்டி காமிக்கக்கூடியது சீக்கிரமா வரப்போறது, அது வேற ஒரு 6 மாசத்துக்கு முன்னால காமிக்கிறார், 1 வாரத்துக்கு முன்னால காமிக்கிறார். எர்லி மார்னிங் 4:30 to 5 வரைக்கும் வர சொப்னமானது 1 வாரத்துக்குள்ள பலத்தை கொடுக்குமா. ராத்திரி 12 to ஆரம்பிச்சு 2 வரைக்கும் வரக்கூடியதான சொப்னம் இருக்கு பார்த்தீங்களா, அது 6 மாசத்துல 1 வருஷம் வரைக்கும் அது அதனுடைய பலம் கொடுக்கும் அப்படின்னு சொப்னசாஸ்திரம் சொல்லு. படுத்துட்டதுமே சொப்னம் வருது பார்த்தல, அது என்னன்னு அதிகமாக சாப்பிட்டேன்னு வேற ஒன்று, அதுக்கு ஒரு பலமும் கிடையாது. எவ்வளோ சாப்பிடணுமோ அதை விட அதிகமாக சாப்பிட்டோம்னா சொப்னம் வரும். அதனால்தான் பட்னியாக ஏகாசனிக்கு, ஏகாசனிக்குன்னா ஏகாசனி பட்னியாக இருக்கிறவாளுக்கு அன்னைக்கு சொப்னம் வர்றதில்லை. காரணம் என்ன, இதுதான் விவகாரம் முழுக்க. ஆகையால் இந்த சொப்னமானது என்ன பண்ணுறது மனுஷியாளுக்கு, அவாவாளுக்கு என்னென்ன வர்றதோ நல்லது வந்தோ கெட்டது வந்தோ சூச்சனம் பண்றது. ஒரு கெடுதல் வறுமையானால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்தாக முன்கூட்டியே பகவான் தியானம் பண்ணிட்டு ஏதோ பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருந்ததுன்னா அதனுடைய எஃபெக்ட் குறையும். இப்படி ஸ்வப்ன சாஸ்திரம், இந்த ஸ்வப்னம் மனுஷியாளுக்கு வரும் பொழுது பகவானை தியானம் பண்ணா என்ன பண்றாரு? துஸ்வப்ன நாசனஹ. பகவான் என்ன பண்ணிருக்கார்? இந்த துஸ்வப்னத்தினுடைய எஃபெக்ட் நமக்கு வராம காப்பாத்துறார். உத்தாரணோ துஷ்ருத்யா புண்ணியோ துஸ்வப்ன நாசனஹ பாவினஹ அனர்த்தஸ்ய சூச்சகான் துஸ்வப்னான் நாசயதி. பாவினஹா, இனிமேல வரக்கூடியதான அனர்த்தம் கெடுதல், அந்த கெடுதலை காட்டக்கூடியதான துஷ்வப்னங்களை அழிக்கிறார். பதிடம் எல்லோருக்கும் சொப்னம் எப்ப வந்தாலும் அந்த சொப்னமானது நமக்கு நல்லதையோ கெட்டதையோ சூச்சனை பண்றதுக்காகத்தான் வருது. என்னமோ சொப்னம் தமாஷா வருது சார்னு இல்லை, நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு எதது வருதோ எல்லாமே பகவான் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஓஹோ, இனிமேல உனக்கு இது வரப்போறது, இது கெட்டதில் வரப்போறது, நல்லது கூட சொல்ற நமக்கு தெரியல, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. என்ன மனுஷியாளுடைய சொரூபம் என்ன ஆயிடுத்து? இது வந்தா நல்லது இது கெட்டது தெரியாம அவசர நல்ல விஷயங்களை கெடுதல் நினைக்கிறான், கெடுதல் நல்லதுன்னு நினைக்கிறான். இப்ப விவகாரம் என்ன? அதுக்காக சாஸ்திரமானது சொல்றது பகவான் என்ன பண்ணிருக்காரு நினைச்சுக்கலையானால் பாவினஹா அனர்த்தஸ்ய சூச்சிக்கான், பாவினஹா இனிமேல வரக்கூடியதான கெடுதல்களை சூச்சிக்க கூடியதான காண்பிக்க கூடியதான துஸ்வப்னான் நாசயதி. அவர் நாசம் பண்றார் எப்படி? யாதஹ ஸ்துதஹ கீர்த்திதஹ பூஜிதஸ்யதி. அந்த சொப்னங்களுடைய வழிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பகவானை தியானம் பண்ணாலோ அல்லது வாயை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணினாலோ கீர்த்தனம் பண்ணினாலோ பூஜிதஸ்தா பூஜை பண்ணினாலோ போறும். துஷ்வப்னம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும்? பகவானை தியானம் பண்ணணும், இல்லை பகவான் நாமா வச்சிடணும், விஷ்ணு சாஸ்திரத்தை படிக்கணும். இந்த ரெண்டும் படிக்க முடியலன்னு என்ன பண்ணுறதுன்னு போய் கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஸோ துஷ்வப்னம் தான் முக்கியமாக பண்ண வேண்டியது. இது பண்ணினா என்ன ஆகும்னார்? எந்த கெடுதல் வருதுன்னு சொல்கிறோம்னா அந்த கெடுதல் வந்து குறைஞ்சி போயிடும். இது முக்கியமாக. ஆகையால் பகவானுக்கு துஸ்வப்னாசனா அது வரைக்கும் வச்சு. அதுக்கப்புறம் வீரஹா ரக்ஷடா சந்தா ஜீவனப்பதியவஸ்திதா வீரஹா விவிதா சம்சாரிடம் கதீஹி முக்தி பிரதானேன ஹந்தி இது வீரஹா. மனுஷியாளுடைய கதி, கதினா அவன் என்னமா போறான் அப்படிங்கிற அம்சத்தை இவைகள்லாம் மாத்திர. இப்போ மனுஷாளுக்கு என்ன ஆறுறது சார் தெரியல. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஏதோ சௌக்கியமாக இப்படியே இருந்துட்டுருக்கோம். மரணானந்தரம் என்ன ஆறுது சார்? என்ன ஆறுதோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற நம்ம சாஸ்திரம் ஒன்று தான் சொல்கிறது. மரணானந்தரம் மனுஷியால் எங்கே போகிறா? நேற்றுக்கோ போன கிளாஸுக்கு முன் கிளாஸ்லையோ சொன்னேன், மரணத்துக்கு முன் பின்னால் 40 நிமிஷத்தில் எல்லோரும் யமதர்மராஜா லோகத்துக்கு போய்ட்றார். அங்கே அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அதுக்கு தகுந்தா போல புண்ணியமோ பாப்பமோ சொர்க்கலோகமோ நரக்கலோகமோ எங்கேயோ போறார். போறதுக்கு 1 வருஷம் அது இங்கே காலமாயாச்சுன்னா அது கரெக்டா அடுத்த வருஷம் அந்த மாசம் அந்த திதி அன்னைக்கு அவர் அங்கே போறார். அங்கே போனதுமே அவருக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே இந்த சரீரம் இருக்கோ அதே போல அந்த லோகத்துல அவருக்கு ஒரு சரீரம் கிடைக்கும். அதுக்கு தகுந்தா போல புண்ணியம் பாபம் அந்த பலத்தை அனுபவிக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு பசி தாகங்கள்லாம் உண்டு. அந்த பசி தாகங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாதமும் அந்த திதியில் ஏதோ மாசிக்கம் பூரமாசிக்கம் ஏதோ சோத கும்பம் அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்க. இதை கரெக்டாக 1 மாதம் அப்புறம் 45 நாள் 6 மாதம் இந்த கணக்கு அவாவா அந்தந்த இடத்துக்கு போகணுமே அந்த இடத்துல அந்த சமயத்தில் இருப்பா. அந்த சமயத்தில் அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து 1 மாதத்துக்கு அவருக்கு ஆகாரம் கிடைச்சி விடும். டெய்லி சாப்பிட மாட்டேன், 1 தரம் சாப்பிட்டா 1 மாதத்துக்கு கொள்ளும் அவளுக்கு. அதனால தான் 1 மாதத்துக்கு 1 தரம் கொள்வது. அதே போல அமாவாசை அன்னைக்கே தர்ப்பணம் பண்ணுறான். இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணினா அடுத்த அமாவாசை வரைக்கும் அவளுக்கு பசிக்காது தாகம் இருக்காது. அப்படி 1 மாதத்துக்கு 1 தரம். அதே போல 1 வருஷத்துக்கு 1 தரம் சிராதம் பண்ணினோமே, ஆனால் 1 வருஷம் ஆகாரம் ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு. ஆனால் இவள் என்ன பண்ணுறான்? 1 வருஷம் ஆச்சு மறந்து போயிட்டேன் சாருங்கிறான். நம்ம மாதத்தில் யாராவது நம்ம சாப்பாடு போல மறந்து போயிட்டான் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அதில் விவகாரம் இப்படி பண்ணிகிட்டே இருந்து 1 வருஷம் ஆனதுமே அவளுக்கு இண்டிபெண்ட்டாக அவளுடைய லோகத்தில் பலம் கிடைக்கிறதுன்னு வச்சுருக்கோம். இப்படி யமலோகம் போகிறதுங்கிறது எல்லோருக்கும் சொன்னேன். ஆனால் சில பேர் புண்ணியகர்மா பண்ணினவா இந்த உபாசனங்கள்லாம் பண்ணுற பார்த்தேனா மந்திரோபாசனங்கள்லாம் பண்ணி அவள் அதை சின்சியராக பண்ணிட்டு இருக்கிற பொழுது மரணானந்தர அவள் பிரம்மலோகத்துக்கு போகிறான். அதுக்கு உத்தராயண மார்க்கம் அர்ச்சுராதி மார்க்கம். தே அர்ச்சிதம் பவந்தி அத்யசோ அஹஹ அன்ன ஆபூர்யமான பட்சஹ ஆபூர்யமான பட்சாம்யாம் கடுதங்கதி மாசாவ்தாம் சம்பத்ஸர சம்பத்ஸராத் ஆதித்யம் ஆதித்யா சந்தமதம் இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருக்க. அப்படி இவன் மரணத்தை அடைஞ்சதுமே இவனுடைய பிராணமானது சூரிய கிரணங்கள் வழியாக அவர் மாத தெய்வத்துக்கு போகிறது, பட்ச தெய்வத்துக்கு போகிறது, மாத தெய்வத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் 6 மாதங்களும் உத்தராயண தெய்வத்துக்கு போகிறது. அப்படி சூரியன் சந்திரன் இந்த வழியாக அமானவ புருஷன் பிரம்மலோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறான் இவாளை. இவா எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கும் அந்த லோகம் போயிட்டோம், சூரிய லோகத்துக்கு போயிட்டோம். அப்படி அவள் வேகமாக போகிறா, இங்கே பிரம்மலோகத்துக்கு போகிறா. பிரம்மலோகத்தில் இந்த மகாகல்பம் வரைக்கும் இருந்து கொண்டு இங்கே ஏதாவது வேதாந்தம் பார்த்து இருந்தாலே ஆனால் அங்கே போய் பிரம்மலோகத்தில் வேதாந்தம் பார்த்து அந்த முக்தி அடைஞ்சிருவா அப்படியே டைரெக்டாக. அப்படி வாசிக்கலையில மறுபடியும் அவள் பிறகு திரும்பி வரா. இது உபாசனம் பண்ணின வாண்டிய பலம். சில பேர் யஜ்யாகாதி கர்மாக்கள்லாம் பண்ணுறா பார்த்தீங்களா, அவள் என்ன பண்ணிட்டுருக்கா, தட்சிணாயன மார்க்கமாக கேட்டு சொன்னதுல அபரபட்சம் அபரபட்சாதியா ஷட் தட்சிண மாசான் மாசாத்யா சந்திரபதம் சந்திரபதா அப்படின்னு அவள் பித்ருலோகத்துக்கு போகிறாள், சந்திரலோகத்துக்கு போகிறாள். அங்கே ஸ்வர்க்கலோகத்தை அனுபவிச்சு அங்கே பலங்கள்லாம் அனுபவிச்சு க்ஷீடே புண்ணியே மத்தியலோகம் விஜந்தி அந்த லோகத்தில் பலன் குறைஞ்சதுமே இங்கே இங்கே எந்தெந்த புண்ணியம் பண்ணினால அந்த புண்ணியனுடைய பலமானது குறைஞ்சதுமே மறுபடியும் மனுஷிய லோகத்துக்கு வந்துடுறா. இது கதின்னு ஜீவனுடைய கதி. ஜீவன் மரணானந்தரம் ஒன்று யமலோகத்துக்கு போகிறான், அவள் பாபிகள் அல்லது புண்ணியம் பண்ணினவாளில் உபாசனாதி மந்திரோபாசனங்கள்லாம் பண்ணின மகான்கள் அந்த தீட்சா பிரபாவத்தினால ஸ்வர்க்கலோகத்துக்கு அது பிரம்மலோகத்துக்கு போகிறா. கர்மாக்கள்லாம் பண்ணினவாளில் ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறா. ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறவா திரும்பி வந்துடுறா. பிரம்மலோகத்துக்கு போனவா வேதாந்த வாசனை இருந்தால் அங்கேருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிருவா, மறுபடியும் எங்கேயும் பிறக்கிறது இல்லை. அப்படி வேதாந்த வாசனை இல்லாதவா மறுபடியும் அடுத்த கல்பத்தில் பிறக்கிறா. இது ஜீவ கதின்னு. ஆனால் இங்கேயே பிரம்மஜானம் வந்துருதுன்னு வச்சுங்களேன், வேதாந்த வாசுண்டே இருக்கேன், சுத்தமான மனசு இருக்கு, ஒரு நாளைக்கு இங்கேயே மோட்சம் வந்தாச்சு, ஜீவன் முக்தி வந்தாச்சு, அவன் எங்கேயும் போகிற இஹைவ சமவனி என்றே. இந்த குத்து வழக்காவது என்ன ஆயிடுதுன்னா அந்த திரு நுனியில் இருக்கக்கூடியதான ஜுவாலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளேயே அடங்கி அதுக்குள்ளேயே எப்படி போயிடுறதோ அதே போல இந்த பிராணமானது அதுக்குள்ளேயே ஒன்றா போயிடுது. அத்திர பிரம்ம தமஸ்ருதே விமுக்தஸ்த விமுச்சதே அப்படி ஸ்ருதி எல்லாம் சொல்றது. இப்படி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒன்று சில பேர் நரக்க லோகத்துக்கு போகிறார், சில பேர் புண்ணிய லோகத்துக்கு போகிறார், சில பேர் பிரம்ம லோகத்துக்கு போகிறார், சில பேர் இங்கேயே முக்தி அடைஞ்சவா இங்கேயே பகவானோட ஒன்றா போயிடுறார். இப்படி பல கதிகள் இருக்கும் பொழுது பகவான் ஈரணா என்னவென்றார், வீரா விவிதாக சம்சாரிடாம் கதீஹி பலவிதமான கதிகள். எப்படி இவாளுக்கு ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறதோ அல்லது பிரம்மலோகத்துக்கு போகிறதோ அல்லது நரகத்துக்கு லோகத்துக்கு போகிறதோ இப்படிப்பட்டதான இந்த கதிகளை முக்தி பிரதானேன ஹந்தி அவளுக்கு முக்தியை கொடுத்துட்டு இனிமேல எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே பிரம்மத்தோடு சேர்ந்திருக்கோ அப்படிங்கிறார். ஆகையால் மறுபிறவி இல்லாத நிலையை கொடுக்கிறார். ஆகையால் பகவான் பேர் வீரா. அதுக்கப்புறம் ரக்ஷணா சத்வம் குணம் அதிஷ்டாய ஜகத்ரயம் ரக்ஷன் ரக்ஷணா. சத்வகுணத்தை தியானம் பண்றவாளுக்கெல்லாம் அதிகமாக அக்கறை. நம்ம மனசுல 3 குணம் இருக்க, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இந்த சத்வரஜமோ குணங்கள் நமக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம், எப்பொழுது சத்வகுணம் அதிகமாக இருக்கோ அப்பொழுது நமக்கு ஞானம் உண்டாகிறது, ஏதாவது வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லை சுகம் உண்டாகிறது. பாருங்க சில சமயத்தில் ஒன்றும் இல்லை, மனசு நிம்மதியாக தெளிவாக இருக்கும், ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், வெறுமனை தெளிவாக ஆனந்தமாக இருக்குது. இன்னும் சில சமயத்தில் என்ன, இது அதை பண்ணணுமே இதை பண்ணணும் ஒன்றும் பண்ணலையே, வாழ்நாள் முழுக்க இப்படியே போயிட்டே இருக்கே டைமே இல்லையே, ஒரே கவலை என்ன சார் பண்ணணும்னர். வீடை டஸ்ட் பண்ணி 1 மாதமாச்சு, எழுது பண்ணினா போகும், வெறுமனை உட்காந்துட்டா பண்ணலை 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 கவலை பண்ணால் என்ன ஆகும், எந்த காரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தால் ஆகும். ஆனால் மனுஷன்ட்டு பண்ணலையே, அது பண்ணலை இது பண்ணலை, ஃபேன் தொடக்கலை, லைட் தொடக்கலை, பாத்திரத்தை எடுத்து வைக்கல, புத்தகத்தை இங்கே வச்சுருக்க பார்க்கல, போட்டது போட்ட மாதிரி இப்படியே போ கலந்துட்டே இருப்பான். ஆனால் இந்த கலந்துட்டே இருக்கிற எழுது பண்ணலாமோ இல்லையோ, ஒரு காரியமாக இருந்தாலோ இல்லையோ நடக்க, இது ரஜோகுணம் இருக்கு. ரஜோகுணம் மனசில் இருந்தால் இப்படி நடந்துட்டு இருக்கும். கோபம் வரும். நாலு பேரை அதட்டு இருப்பான். இதை விட இன்னொரு குணம், தமாஷான குணம், தாமச குணம். அது என்ன சொன்னார், போட்டது போட்டோம் சார், யாராவது சரி பண்ணிட்டு போய் தூங்க அப்படிங்கிறான். இவள் தெரியும் இவ்வளவு கட்டம் இருக்கு, இதை பண்ணலை சரி தூங்குங்கிறான். இப்படி இது நமக்கே அப்பப்ப வருது. எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல எல்லாத்தையும் பண்ணணும்னு தோணும், இல்ல மனசாந்தியா இருக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்துல மனசுக்கு தூக்கம் போர் அடிக்கிறதுங்கிறான். போர் வந்து எப்படி அடிச்சது சொல்ற, சின்ன குழந்தை வந்து போர் அடிக்கிறதுங்கிறான். என்னதுல போர் அடிக்கிறது என்னதுன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனா இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருக்க விவகாரங்கள் முழுக்க. இது என்ன, தமோ குணத்தினுடைய அடையாளம். மனசுல எதையும் செய்யணும் எனக்கூடியதான தோற்றம் இல்லாததான நிலை, அதான் போர் அடிக்கிறதுங்கிற அர்த்தம். உற்சாகம் இல்லாததான நிலை. இப்படிப்பட்டதான இந்த சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இந்த மனசுல இருக்க, இவைகளை பகவான் என்ன பண்ணிருக்காரு, பக்தர்களுக்கு சத்துவ குணத்தை உண்டாக்கி மேல் நோக்கி சத்துவ குணம் அதிட்டாய ஜகத்ரயம் ரக்ஷன் இவளை காப்பாத்துறார் சார். அதனால அவருக்கு ரக்ஷடஹா, ரட்சிக்கிறவர். அதனால ரக்ஷடஹான்னு சொன்னா காப்பாத்துதல் எனக்கூடியதான செயலில்லை, காப்பாத்துபவர் அப்படின்னு இருக்கு. அதான் நந்தியாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால லியூட்டு பிரத்தியம் வந்து, லியூ பிரத்தியம் வந்து ரக்ஷணஹா, ரக்ஷகஹாங்கிற அர்த்தத்துல ரக்ஷணஹா, எல்லாரையும் காப்பாத்துபவர். எப்படி காப்பாத்துறார், உங்களை உங்க மனசுல புகுந்துட்டு அதுல நல்ல குணத்தை கொடுத்து அதை காப்பாத்துறார். ஆகையால் பகவான் ரக்ஷணஹா வீரஹா ரக்ஷண சந்தஹா, சந்தஹா சன்மார்க்க வர்த்தினஹா சந்தஹா, நல்ல வழியில இருக்கிறவா. எது சார் நல்ல வழி, எது கெட்ட வழி சார், வேதத்துல எது யாரு பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறவா. நாம் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது, ஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்று கருதுறவா, எல்லோருக்கும் நன்மை உண்டாகணும் என்று நினைக்கிறவா, வேணுங்க சந்தகான்னு. இந்த சந்தகான்னு சந்த் லோக் அப்படின்ட்டான் நார்த் இந்தியா கோணம், சந்த் லோக். நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டா சமுத்துன்ட்டான். அந்த சத்துங்கிறத குழந்தை கொஞ்சம் நம்ம சமுத்து கண்ணா அப்படிங்கிற, இந்த சமுத்து எங்க இருந்து சத்துங்கிற பதத்துல இருந்து அப்படியே ஆயிடுது. அந்த ஊருக்கு போனா சந்த் லோங்குங்கிறான். சந்தகான்னு என்ன அர்த்தம், நல்லவா. பகவான் சொன்னதான நல்ல வழியில, நல்ல வழியில போயிட்டு இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். ஆகையால் சன்மார்க்கவர்த்தினா சந்தகா, சத்ரூபேட அந்த ரூபத்தில் வித்யா வினய விருத்தையே தேவ வர்த்தந்து, வித்யா வினய விருத்தையே அறியணும். அறிவு வந்தா மட்டும் போற, அறிவு ரொம்ப பேருக்கு இருக்கு, ஆனா அந்த அறிவானது அவளுடைய கேரக்டரை மாத்தணும். வினயத்தை கொடுக்கணும், ஹியூமிலிட்டிய கொடுக்கணும், ஹம்பிளா இருக்கணும். ஏதோ நான் எழுத்து வாசிட்டு எனக்கும் சமானமா உண்டுன்னு நினைக்க விடாது. நம்ம நாட்டுல வாசிக்கக்கூடியவாள் என்ன, 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு வாசிக்கிறா வேதங்களை, பிறகு அதனுடைய அர்த்தத்தை ஒரு 10 வருஷம் வாசிக்கிறா, அதுக்கப்புறம் அது பிரகாரமா நடந்துக்கிற. அப்படி நடந்துக்கிறவா ரொம்ப பெரியவா, யாரையும் வெய்ய மாட்டார், யாருடைய மனசும் புண்ணாகும்பாதுன்னு நினைக்க மாட்டார். அப்படி இருக்கிறவா, அது போல இருக்கிறவா சத்து ஜனங்கள். அவளை விருத்தி பெற்றாளாம். தத்ரூபேண வித்யா வினய விருத்தையே தயே வவர்த்ததே இது சந்தா, பிறகு ஜீவனஹா சர்வா பிரஜாக பிராணரூபேட ஜீவயன் ஜீவனா, நமக்குள்ள அவர் இருந்து கொண்டு நம்ம வாழும்படி பண்ணிட்டு இருக்க. வெறும் மூச்சு காத்து உள்ளையும் வழியிலையும் போனதுனால வாழலை சார் மனுஷன். ந பிராணேன ந பாதேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டதா இதரேணது ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாசிரிதௌ. வெறும் மூச்சு காத்து உள்ளையும் வழியிலையும் போயிட்டே இருக்கிறதுனால வாழலானா, மரணானந்தரம் மூச்சு காத்து மிஷின்ல விட்டு எல்லாம் போயிட்டு வருமா, அவன் உயிரோட வாழ்ந்திருக்காவல மிஷின் காமிக்கும். ஆனா அவர் எப்போ போயாச்சு, விவகாரம் என்ன, வெறும் மிஷின்ல உள்ள போய் ஏதோ குமிழ்கள் ஜல குமிழ்கள் வந்துட்டு இருக்கும் அவ்வளவுதான். நிஜமா போறது சரீரத்துல பிராணனை காப்பாத்தையார பகவான். அந்த பகவான் இருக்கும் பொழுது பிராணமும் அபாரமும் உள்ளையும் வழியிலையும் போயிட்டு இருக்கு. ஆகையால் பிராணாபானங்கள்ல குடிச்சுண்டு நம்ம வாழும்படி சகாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனா அதுக்கு ஜீவரஹா. ஜீவனம்னா வாழ்க்கைங்கிற அர்த்தம் இல்லைங்க, வாழ்க்கையை தருபவருங்கிற அர்த்தத்துல ஜீவனஹா. ஆகையால் சர்வா பிரஜாக பிராண ரூபேண ஜீவயன் ஜீவனா. அதனால தான் பகவானுடைய விபூதியில இந்த பிராணங்கிறது ஒரு விபூதி. சிறு பரியவஸ்திதா பரிதா சர்வதா விஸ்வம் வியாப்தி அவஸ்திதா, எங்கும் இருக்க. சில பேர் சொல்றா வைகுண்ட லோகத்துல பகவான் இருந்தாரு, ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது நீங்க கூப்பிட்டீங்கன்னா வைகுண்ட லோகத்துல இருந்து வரணுமே, லேட் ஆகாதா? நன்னா சொல்ற கேள்வியில நன்னா கேட்பா, அதுக்கு பதில் சொல்லத்தான் தெரியல நமக்கு. அதனால பல தெய்வங்கள் இருந்த அந்த தெய்வம் காப்பாத்தட்டுமே, ஒரு தெய்வம் கை விட்டுருவார் சார் அப்படிங்கிறோம் சொல்லலாம். இதர மதத்தால் நம்மளை பத்தி கேட்கலாம், ஆனா நம்ம மதத்தினுடைய தத்துவம் புரிஞ்சுக்கலாம். எங்க பரமாத்மா எங்க இருக்க? பரியவஸ்திதா, எங்கும் இருக்க. அவர் எந்த ஊர்ல இருந்து வர வேண்டாம், உம்மா இதயத்திலேயே இருக்க. சோ நீங்க அவர் திரும்பி உள்நோக்கி பார்த்து கேட்டாலேயானால் அடுத்த கட்சம் உங்களை காப்பாத்துறார். ஆகையால் பகவானுக்கு வந்து எங்கே கட்டம் இல்லை, உங்களை பத்தி தெரியும், எப்படி காப்பாத்துறதும் தெரியும், என்ன கர்மா இருக்குன்னு தெரியும். அவரை வழிபட்டாலேயானால் அப்பவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். ஆகையால் பகவான் எங்கிருந்தோ வர வேண்டாம். திரௌபதியுமா உடம்புல இருந்து வஸ்திரத்தை இழுத்துட்டு இருக்கா துஷாசனம். ஏ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு கூப்பிட்டான், துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணனே காப்பாத்துன்ட்டு. ஏன் துவாரகையிலிருந்து இங்க வந்து காப்பாத்துறதுன்னா மானம் போயிடும். மானம் போன பிறகு நீங்க வந்து என்ன பிரயோஜனம்? மானம் போறதுக்கு முன்னால வரணும். ஏ கிருஷ்ணா துவாரகாவாசின் கிருஷ்ணஞ்ச விஷ்ணுஞ்சனம் நரம் ஹரிஞ்ச பிராணாய விக்ரோஜதி யாக்கியசேனி அப்படி கதறினாடா. அடுத்த கட்சம் பகவான் என்ன பண்ணா, துர்சாசன் பாட்டுக்கு இழுத்துட்டே இருக்கார், படகு பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. எப்படி சார் பண்ணினா, எந்த தரையில நேசா யாருக்கு தெரியும்? பகவானுக்கு எழுதும். இங்க உபாதான காரணம் நையாய்க்கன் வந்தான், அந்த படகுக்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, எப்படி நெய்யப்பட்டது, எந்த தரையில, ஹேண்ட்லூமா பவர்லூமா, யாருக்கு சார் தெரியும்? ஒன்னும் எதையும் பேசவே முடியாது. என்ன மாயினால அத்தனையும் சுட்டி பண்ணினார். அதே மாதிரி பகவான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் நினைக்காதுங்க, எங்கும் இருக்கார், உங்களுக்குள்ளையும் இருக்கார், வழியில் சர்வம் வியாப்யநாராயணஸ்திதஹ உள்ளும் புறமும் எங்கும் வாழ்ந்திருக்கார், எங்கும் இருந்து கொண்டிருக்கார். கண்ணுக்கு தெரியல நமக்கு, ஏன் தெரியல? காத்து இருக்க தெரியறதா, இடவழி இருக்க தெரியறதா, இருந்தா தெரியணும்னு நிர்பந்தம் உண்டோ? எல்லோருடைய மனசுலயும் புண்ணிய பாபம் இருக்கு, நம்ம மனசுல புண்ணிய பாபம் நமக்கு தெரியறதா? ஆகையால் எங்கும் பகவான் இருக்க, அந்த பகவான பிரார்த்தனை பண்ண உங்க காப்பாத்துவார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர் சார்? பரியவஸ்திதா பரிதா சர்வதா விஸ்வம் வியாப்திய அவஸ்திதா இது பரியவஸ்திதா. இப்படி உத்தாரணோது ஸ்ருதிஹா புண்ணியோது ஸ்வபரநாசனா வீரஹரக்ஷண சந்தா அப்படிங்கிற ராமக்கள் இத அடுத்த